Let us thank God for giving us one more day, a new day which we had never seen in our life. For the last 3 days, we were meditating upon the book of Revelation. Now we have come to the close of the studies. It is not a detailed study, but it is only an outline. Normally, I take more than 50 hours to teach this book.
பொதுவாக இந்த புத்தகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு 50 மணி நேரங்கள் நான் எடுப்பேன்.
But here you know only 6-7 hours we have taken.
ஆனால் இன்றைக்கு இந்த முகாமில் நாம் 6-7 மணி நேரத்திற்குள்ளாக அதை படித்திருக்கிறோம்.
So you can understand how condensed or how comprised the whole subject.
அதனால நீங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த முழு பாடத்தையும் எப்படியாக உங்களுக்கு நான் சுருக்கி விளக்கி இருக்கிறேன் என்று.
My intention is not to give you a detailed study.
என்னுடைய நோக்கம் விரிவான பாடம் எடுப்பதல்ல.
My intention was that the people should have an interest to learn and study this book of Revelation.
என்னுடைய வாஞ்சை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யாவரும் படிக்கும்படியான விருப்பம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும்
என்று. So that helping them how to study this one.
இந்த புத்தகத்தை எப்படி படிப்பதென்று என்று உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்.
And giving an outline so that you yourself can read, enjoy this book.
அதனால நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்களே படித்து அதை எளிதாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே அதனுடைய விரிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன்.
So shall we turn to the book of Revelation, the second last verse, chapter 22, verse 20.
நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 20 கடைசி அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
Yeah, he was testified, he who testifies these things said, surely I come quickly, amen, even so come Lord Jesus.
இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
This is the last promise in the Bible.
வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட கடைசி வாக்குத்தத்தம் இது.
Surely I come quickly.
மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன்.
And here we see the last and the smallest prayer in the Bible.
நாம் வேதாகமத்திலே கடைசியாகவும் மிக சிறிதாகவும் செய்யப்படுகிற ஜெபத்தையும் இந்த பகுதியில் பார்க்கிறோம்.
Amen. Even so come Lord Jesus.
ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
May Lord bless this verse so and we help the Lord may help us to pray this prayer.
நாம் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.
Yesterday we completed up to chapter 17.
நாம் நேற்றைக்கு 17வது அதிகாரம் வரைக்கும் படித்து முடித்திருக்கிறோம்.
And chapter 17 and 18
17ம் 18ம் அதிகாரமும்
is a description of the destruction of Babylon, the great city.
அங்கே பெரிய நகர மகாநகரமாகிய பாபிலோனுடைய அழிவை குறித்து சொல்கிற பகுதியாக இருக்கிறது.
You, when you study about the Babylon,
பாபிலோனை குறித்து படிக்கும்போது,
you have to go to the book of Genesis to understand about Babylon.
பாபிலோனை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு போக வேண்டும்.
And this Babylon has a different names.
இந்த பாபிலோனுக்கு பல பெயர்கள் உண்டு.
In the modern name, we call it as Iraq.
நாம் நவீன காலத்திலே அதற்கு இராக் என்று பெயர்.
You know Saddam Hussein, he was one of the ruler of Babylon or Iraq.
சதாம் ஹுசைன் உங்களுக்கு தெரியும், அவர் பாபிலோன் அல்லது இன்றைய காலத்தின் ஈராக்கு அதிபதியாக இருந்தவர்.
And he used to say that I am the great great grandson of Nebuchadnezzar.
அவர் இப்படியாக சொல்லிக் கொள்வார், நெபுகத்நேசருடைய சந்ததியிலே வந்த பேரப்பிள்ளை தான் என்று சொல்லிக் கொள்கிறார்.
So the Nebuchadnezzar is one of the mightiest king of the Babylon.
அங்கே பாபிலோன் ராஜ்யத்திலே நெபுகத்நேசர் மிகவும் ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக இருந்தார்.
Bible says that he is the head, the golden head, and he is one of the best ruler that the world had ever seen.
வேதாகமம் சொல்லுகிறது அங்கே நெபுகத்நேசர் அந்த பொற்தலை என்றும் அங்கே இதுவரை ஆண்டிருந்த ராஜாக்களிலே சிறந்த ஒரு ராஜா என்றும் சொல்லுகிறது.
And we see that he is the king who destroyed Jerusalem and the temple of God.
எருசலேமிலும் அங்கிருந்த தேவாலயத்தையும் அழித்து போட்ட ஒரு ராஜாவுமாக அவன் இருந்தார்.
But this Babylon has another name, is the land of Shinar.
அங்க இந்த பாபிலோனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, சீனாய் தேசம் என்று.
Shinar, we read in the book of Genesis.
ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் சீனார் தேசம்.
The first ruler of the land of Shinar, we read there.
சீனார் தேசத்தினுடைய முதல் ராஜாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம்.
He was very very wicked king.
அங்கே மிகவும் துன்மார்க்கமான ஒரு ராஜா.
And he was always against the things of God.
எப்பொழுதும் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் நின்றிருந்தவன்.
So such was the king there, and he fought against God.
அப்படிப்பட்ட நாயகன் அந்த ராஜா இருந்து தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்தான்.
And his name is Nimrod.
அவனுடைய பெயர் நிம்ரோத்.
We read in the book of Genesis that Nimrod was a mighty hunter before God.
அங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நிம்ரோத் கர்த்தருக்கு விரோதமாக பலத்த கையுடையவனாய் காணப்பட்டான் என்று.
He was the king of the land of Shinar or Babylon.
அங்கே ஷினார் அல்லது பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருந்தான்.
And you know that they built a huge tower.
அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள், அதை அறிந்திருக்கிறீர்கள்.
And that tower is against God.
அந்த அந்த கோபுரம் தேவனுக்கு விரோதமாக கட்டப்பட்டது.
And we see that they built a huge city.
அவர்கள் ஒரு பெரிய நகரத்தையும் கூட கட்டினார்கள்.
So two things are mentioned there.
அங்க இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
One is a tower.
ஒன்று அந்த கோபுரம்.
And the second is a city.
இரண்டாவது அந்த பட்டணம்.
And the tower they built not to enjoy and live there.
அங்க அந்த கோபுரம் கட்டினதுக்கு காரணம் அங்க வசித்திருந்து சந்தோஷமா இருக்கும்படி அல்ல.
Because they were the worshippers of the moon god.
அவர்கள் அந்த சந்திர தெய்வத்தை வணங்குகிறவர்கள்.
So they want to see the moon and the stars and they want to do the religious functions there.
அவர்கள் அந்த சந்திரனையும் அந்த நட்சத்திரங்களையும் அவருடைய மத சடங்குகளையும் செய்யும்படியாக அந்த கோபுரத்தை கட்டினார்கள்.
It is a tower which was against God.
அது தேவனுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட ஒரு கோபுரம்.
And God disturbed that. We know that the language which was disturbed and all were scattered.
நாம் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம், அந்த கோபுரத்தை கட்டும்போது பாஷைகள் அங்கே பிரிக்கப்பட்டு எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள்.
So all the religions of the world is originated in Babylon.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் பாபிலோனிலே தான் ஆரம்பித்தது.
Let me tell you for your information.
உங்களுடைய அறிவுக்கு என்று சொல்கிறேன்.
The Babylon is the place where they were worshipping moon god.
அங்கே பாபிலோன் தேசத்திலே தான் அவர்கள் சந்திர தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள்.
And the variation of this moon god is that today is Muslims, you know, they are worshipping actually the moon god.
And the madha sadanganude maarupaadu dhaan indiki islamiyargal seigiradhu. Avargalum kuda andha sandra deivathai vanangugiravargal.
Don't confuse with the Jehovah and Allah. Allah and Jehovah is not the same.
Anga Jehovah odum Allah odum neengal kolupi kolla vendam. Idu ivargal rendu perum onda alla.
See, actually Allah is really referring to their moon god of Babylon.
Avargal Allah endru sollumbodhu Babylonudaiya andha sandra deivathai dhaan kurikkiraargal.
What I mean is that they are always against God. The Babylon is against God.
Naan solla varugiradhu பாபிலோன் ராஜ்யம் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாய் நின்றிருந்தது.
And chapter 17 we see that God is against Babylon.
இங்க 17 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவன் பாபிலோனுக்கு விரோதமாய் இருக்கிறது.
And this lady is represented, she is the United Religious Organization.
இங்க பார்க்கிற இந்த சித்திரத்திலே பார்க்கிற இந்த ஸ்திரீ சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் ஒன்றாய் சேர்க்கப்பட்டதனுடைய சங்கமமாய் பார்க்கிறோம்.
In chapter 17 the Lord is giving a detailed description of the Babylon.
அங்க 17 ஆம் அதிகாரத்திலே பாபிலோனை குறித்து விரிவான விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
The religious Babylon.
அங்கே மத சம்பந்தமான பாபிலோன்.
The Antichrist will come.
அந்திக்ரிஸ்து வருவான்.
In the middle of the tribulation period.
உபத்திரவ காலத்தின் நடுப்பகுதியில்.
He will ban all the religion.
எல்லா மதங்களையும் அவன் அற்றுப்போக பண்ணுவான்.
And he will destroy this religious Babylon.
இந்த மத சம்பந்தமான பாபிலோனையும் அவன் அழித்து போடுவான்.
Now that is speaking about the tower.
அது அந்த கோபுரத்தை குறித்து சொல்கிறது.
And there is a city also in Babylon.
அங்கே பாபிலோன்ல ஒரு நகரமும் கூட உண்டு.
And that speaks about the commercial activity of Babylon.
அவருடைய வணிக சம்பந்தத்தை அது காட்டுகிறது.
Chapter 18 we read about the commercial Babylon.
18வது அதிகாரத்திலே அவர்கள் பொருளாதார நிலைமையில் இருக்கிற பாபிலோனை பார்க்கிறோம்.
We see the whole world is doing business with this Babylon.
அங்கே இந்த பாபிலோன் தேசத்தோட சர்வ லோகமும் அங்கே வியாபாரம் செய்கிறது.
If you read chapter 18
18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்
the great city of Babylon, the commercial Babylon is described.
அங்கே பாபிலோன் பொருளாதார நிலைமையில் இருக்கிற பாபிலோன் மகாநகரம் விளக்கி சொல்லப்படுகிறது.
In the Bible Jerusalem is the city which is mentioned maximum.
அங்கே வேதாகமத்தில் எருசலேம் பட்டணம் தான் பெரும்பான்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது.
The second city which is mentioned is Babylon.
அங்கே இரண்டாவதாக அதிகமாக சொல்லப்படுகிற பட்டணம் பாபிலோன் பட்டணம்.
So the study of Babylon itself is an important subject.
அதனாலே பாபிலோனை குறித்து படிப்பது என்பதே மிக முக்கியமான ஒரு பாடம்.
Now come to the chapter 18
நாம் 18வது அதிகாரத்திற்கு வரலாம்.
And there we see that how the Lord is explaining about the destruction of the commercial Babylon.
அங்கே பாபிலோனுடைய பொருளாதார நிலையை எப்படியாக அழிக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் விளக்கி சொல்கிறார்.
Chapter 18 verse 1 to 3 we will read.
நாம் 18வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்புமான சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வம் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான்.
Yeah, here we see the all the nations have drunk the wine of the wrath of her fornication.
இங்க வாசிக்கிறோம் அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
And the Lord is saying in verse 4, come out of her.
அங்க ஆண்டவர் நான்காவது வசனத்திலே சொல்றார், அவளை விட்டு புறப்பட்டு வாருங்கள்.
My people, you come out of her.
என்னுடைய ஜனங்களை அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள்.
Don't partake the sins of that lady.
அந்த ஸ்திரீனுடைய பாவத்திலே பங்காகாதிருங்கள்.
And should not involve in the plague that she is going to suffer.
அவள் படப்போகிற வாதையிலே அகப்படாமலும் இருங்கள்.
So here we see the Lord is giving warning for the believer was that we should not practice the Babylonian commercial practices.
நாம் பாபிலோனுடைய பொருளாதார முறைமைகளை நாம் பின்பற்ற கூடாது என்று விசுவாசிகளுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார்.
One word I will tell and I will continue now.
நான் ஒரு வார்த்தையை சொல்லி தொடர்ந்து போகிறேன்.
You know the people of Israel, they went to Babylon as a slaves.
அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள்.
They were captives in Babylon for 70 years.
அவர்கள் 70 வருஷ காலம் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்தார்கள்.
Because they were worshipping idols.
காரணம் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள்.
God sent them in Babylon.
அங்க தேவன் அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினார்.
They are full of idols are there.
அங்க விக்கிரகங்களால் நிறைந்த இடம்.
So they were fed up with worshipping idols.
அங்க விக்கிரகங்களை வணங்கி அவர்களுக்கு சலித்து போனது.
And when they came out of Babylon,
அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியே வந்தபோது,
from that day onwards,
அந்த நாளிலிருந்து,
Israel as a nation,
இஸ்ரவேல் ஒரு தேசமாக,
they never went back to the idol worship.
அவர்கள் அதிலிருந்து திரும்பவுமாக விக்கிரக ஆராதனைக்கு போனதே இல்லை.
Even today,
இன்றைக்கும் கூட,
the Jewish people are not worshippers of idols.
அங்க யூத ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல.
God has purified them.
தேவன் அவர்களை சுத்திகரித்திருக்கிறார்.
But when they came out of Babylon,
ஆனால் அவர்கள் பாபிலோன் விட்டு வெளியே வந்தபோது,
they carried out one thing.
ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள்.
The business practices of Babylon they carried with them.
அங்கே பாபிலோனுடைய வர்த்தமான முறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
They left the idol worship.
அவர்கள் விக்கிரக ஆராதனை விட்டுவிட்டார்கள்.
But all the bad practices of the Babylonian commerce they carried with them.
அவர்கள் தவறான எல்லா விதமான வியாபார முறைமைகளையும் பாபிலோனிலிருந்து பழகி வந்தார்கள்.
Today if you look into the business world,
இன்றைக்கு வியாபார உலகத்தை பார்க்கும்போது,
if you look into the commercial world,
இன்னைக்கு வர்த்தக உலகத்தை பார்க்கும்போது,
Jewish people are one of the best commercial activity. They are the best people in the commercial activity.
அங்க யூதர்கள் தான் வர்த்தக உலகத்திலே மிகவும் சிறந்த தன்மையுடையவர்கள்.
One of the group, they are the very rich people, the Jewish people.
அங்க மிக ஐஸ்வர்யவான்களான கூட்டம் யூத ஜனங்கள்.
The greatest the diamond merchants are the Jewish people.
அங்க மிக சிறந்த வைர வியாபாரிகள் யூத ஜனங்கள்.
The American economy is controlled by the Jewish people.
அங்க அமெரிக்க பொருளாதாரம் முழுமையாக யூதர்களாலே அங்க ஆளுகை செய்யப்படுகிறது.
And all these business practices they learned in Babylon.
இந்த எல்லா வியாபார முறைகளையும் அவர்கள் பாபிலோனிலே கற்றுக்கொண்டார்கள்.
I hope you might have read stories of Shakespeare, the dramas of Shakespeare.
நீங்கள் ஷேக்ஸ்பியரினுடைய கதைகளை படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
There's a drama of Shakespeare known as the Merchant of Venice.
அங்க Merchant of Venice என்று சொல்லுகிற ஷேக்ஸ்பியரினுடைய ஒரு நாடகம் இருக்கிறது.
So in the Merchant of Venice, the Shakespeare describing a Jewish man.
அங்க Merchant of Venice அந்த நாடகத்திலே ஒரு யூதனை குறித்து ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார்.
And he is describing the Jewish man Shylock as a wicked man.
அங்க அந்த யூதனாகிய ஷைலாக்கை அவர் ஒரு துன்மார்க்கமான மனுஷனாக அங்க ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார்.
A businessman.
ஒரு துன்மார்க்கமான வியாபாரி.
So what it means that the Jewish people are practicing all the Babylonian wicked practices.
அதன் அர்த்தம் என்னவென்றால் யூத ஜனங்கள் பாபிலோனிலே பின்பற்றப்பட்ட எல்லா தவறான வியாபார முறைமைகளையும் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள்.
So Babylon carries all the wicked commercial practices.
அங்கே பாபிலோன் முழுவதுமாக எல்லா விதமான துன்மார்க்க வியாபார முறைகளையும் கை கொண்டிருக்கிறது.
Now if you learn about the Babylon,
அங்கே பாபிலோனை குறித்து படித்து பார்த்தால்,
Bible says,
வேதம் சொல்கிறது,
at the end time,
கடைசி காலங்களில்,
the Babylon has to be rebuilt again as the commercial capital of the world.
பாபிலோன் திரும்பவுமாக உலகத்தினுடைய வியாபார மையமாய் கட்டப்படும் என்று சொல்கிறது.
Now when you look at Babylon,
இப்பொழுது இருக்கிற பாபிலோனை பார்க்கும்போது,
you may wonder, is it going to come as the biggest city in the world?
அந்த உலகத்திலே மிகப்பெரிய பட்டணமாக அது வரப்போகிறதா என்று நமக்கு சிந்திக்க தோன்றும்.
Let me tell you,
நான் சொல்கிறேன்,
from the basis of the biblical prophecy, I believe it is going to happen.
அங்கே வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அப்படி ஆகும் என்று நான் நம்புகிறேன்.
Babylon is going to be the greatest or the commercial capital of the world.
பாபிலோன் உலகத்திலேயே வர்த்தமான தலையிடமாய் ஆக போகிறது என்று நான் நம்புகிறேன்.
Not only the prophecy is mentioned here,
இங்கே மாத்திரம் தீர்க்கதரிசன வசனம் சொல்லப்படவில்லை.
You read the Old Testament prophecies, there are various references about Babylon.
அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களின் பாபிலோனை குறித்த அநேக வசனங்களை பார்க்க முடியும்.
I don't have time to explain that.
அதை விளக்கி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை.
You read and study Zechariah chapter 5.
சகரியா 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து படித்து பாருங்கள்.
And you read the Zechariah chapter 5.
சகரியா 5வது அதிகாரத்தை படிக்கும்போது,
God is giving a vision to Zechariah.
அங்கே சகரியாவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார்.
And telling that I am going to build built a commercial city in Babylon.
அங்க பாபிலோனிலே ஒரு வியாபார நகரத்தை நான் கட்ட போகிறேன் என்று அவனோடு கூட
சொன்னான். The land of Shinar will have a great city.
அங்க சினார் தேசத்திலே ஒரு பெரிய பட்டணம் உண்டாயிருக்கும்.
That is very important prophecy, Zechariah chapter 5.
சகரியா 5வது அதிகாரம் மிக முக்கியமான தீர்க்கதரிசன பகுதி.
So I personally believe that Babylon is going to be the biggest city or the commercial capital of the world.
தனிப்பட்ட மேலே நான் நம்புகிறேன் பாபிலோன் தான் ஒரு சர்வலோகத்திலும் வியாபாரத்தினுடைய தலையிடமாய் ஆகும் என்று
நம்புகிறேன்.
கடந்த 10 வருடங்களாக
if you look at the Babylon or Iraq,
பாபிலோன் அல்லது இன்றைய காலத்து ஈராக்கை பார்த்தால்
so many developments are taking place in Iraq.
அங்க ஈராக்கில் பலவிதமான முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
Now the question is, why George Bush and Blair attacked Iraq?
அங்க இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, எதற்காக ஜார்ஜ் புஷும் டோனி பிளேயரும் ஈராக்கை தாக்கினார்கள்
என்று. The whole world was against them.
அங்க சர்வ லோகமும் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது.
But they said that we want to remove Saddam Hussein.
அவர்கள் சதாம் ஹுசைனை நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
And because he is having the mass weapons which can destroy the mass.
அங்கே பெரிய கூட்டங்களை அழிக்கக்கூடிய இயந்திரங்கள் அவனிடத்தில் இருக்கிறது என்று
சொன்னார்கள்.
அதெல்லாம் தவறான காரியங்கள்.
Saddam Hussein was not having anything.
Saddam Hussein அப்படி ஒண்ணுமே இல்லை.
But it is the George Bush and Blair, they attacked Iraq because they know that it is one of the richest oil country having oil.
அங்கே ஜார்ஜ் புஷும் பிளேயரும் ஈராக்கை தாக்கினதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும், அந்த தேசம் தான் அதிகமாக எண்ணெய் வளம் உள்ள தேசம் என்று.
The second largest country having the oil production.
அங்கே எண்ணெய் உற்பத்தி செய்கிற இரண்டாவது மிக பெரிய தேசம்.
So the America and the Britain, they kept their eyes on Iraq because they want to get oil.
அங்கே அமெரிக்காவும் பிரிட்டனும் அங்கே எண்ணெய் கிடைக்கும்படியாக அவருடைய கண்களை ஈராக் மேல் வைத்தார்கள்.
So that is why they attacked Iraq.
அதனால தான் ஈராக்கை தாக்கினார்கள்.
We know very well, the whole world knows very well.
எல்லா உலகம் சர்வ லோகத்துக்கும் இந்த உண்மை தெரியும்.
Why now they are not giving up the America? It is still under the control of America. Iraq is still under the control of America.
இப்பொழுது எதற்காக ஈராக்கை அவர்கள் திருப்பி கொடுக்கிறதில்லை, இன்னுமாய் அது அமெரிக்காவுடைய கட்டுக்குள் இருக்கிறது.
Because that is going to be fulfilled biblical prophecy.
காரணம் வேதாகமத்தினுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாய் அப்படி இருக்கிறது.
Bible says that Iraq is going to be the commercial capital of the world.
வேதாகமம் சொல்கிறது ஈராக் உலகத்தினுடைய வியாபார தலையிடமாய் மாறும் என்று.
So the Babylon is going to be rebuilt again.
அங்கே பாபிலோன் திரும்பவுமாய் கட்டப்பட போகிறது.
When they rebuilt again,
அவர்கள் அப்படி கட்டும்போது
they will do lot of businesses.
அவர்கள் பலவிதமான வியாபாரங்களை செய்வார்கள்.
If you read verse 12 onwards,
12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது
a lot of items are mentioned there.
அங்கே பலவிதமான பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம்.
So many business activities going on there.
அங்கே பலவிதமான வியாபார காரியங்கள் நடக்கிறது.
And in that it is mentioned,
அதிலே நாம் இதையும் வாசிக்கிறோம்,
some of the items are very interesting that can be produced only in India.
அங்கே அது ஒரு சில பொருட்கள் சொல்லப்பட்டிருக்க பொருட்கள் இந்தியாவிலே மட்டுமே உண்டாக்க முடியும்.
For example, thine wood, sandalwood.
உதாரணத்திற்கு வாசனை கட்டைகள்.
And vessels of ivory.
அங்கே தந்தத்தினாலே செய்யப்படுகிற பொருட்கள்.
Of course the elephants need ivory, is coming from elephants. It is in India and Africa.
அந்த தந்தங்கள் யானையிலிருந்து தான் வருகிறது. அது இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தான் யானைகள் இருக்கிறது.
Not only that, cinnamon and all these things are mentioned. That means India will be involved in this business.
அதோடு கூட சேர்த்து லவங்கப்பட்டை இதெல்லாம் சொல்லுகிறது. இதெல்லாம் இந்தியாவிலே காணப்படுகிறது. இந்தியா அந்த வியாபாரத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கும்.
So all type of business is going to take place in Iraq in the coming days.
அங்க வரும் நாட்களில் ஈராக்கில் இந்த மாதிரி எல்லாவிதமான வியாபாரங்களும் நடக்க போகிறது.
Now the interesting part in verse 13 you read it.
13வது வசனத்திலே மிக கவனமான ஒரு காரியங்களை பார்க்கிறோம்.
Last two items are very interesting.
அங்க கடைசி இரண்டு பொருட்கள் மிக ஆர்வம் கொடுக்கிறது.
Please read that, horses and chariots and this
you read. ரதங்களையும் அடிமை ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடிக்கு அவளுக்கு அழுது புலம்புவார்கள்.
அடிமைகளே, the slaves and the souls of men.
அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும்.
Actually the not the souls of men, the body, some translation says the bodies of men.
இந்த இடத்துல இங்க ஆத்மாக்கள் என்று சொல்லும்போது அது மனுஷனுடைய ஆத்மாவா இல்ல மனுஷனுடைய சரீரத்தை குறிக்கிறது.
See now the Bible says that it is going to be a business community, the souls or the human beings are business community.
இங்க வேதாகமம் சொல்கிறது மனுஷர்கள் வியாபார பொருளாய் மாறி போவார்கள்
என்று. You know, nowadays for the last 10-20 years, if you 10-15 years, a new terminology has come up, human resource. Everybody heard about it.
இப்பொழுது சமீப காலத்திலே ஒரு கடந்த 10 வருடங்களில் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லுகிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது.
All the children nowadays, they want to study human resource.
இன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே ஹியூமன் ரிசோர்ஸ் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
What is this human resource?
அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்றால் என்ன?
actually they say that human beings are like any other things, they are a resource.
Ange manushargalum kuda matra enda enda porulai polum or bayanudaya or porul endru solugiraanga.
It is like a commercial commodity.
Adu or vyapara porulai pondathu.
And use it and throw it, that's the thing.
Anda manushine bayanpaduthi thooki veesi vidalam avlodhaan.
Actually it's a very very bad concept.
Adu miga thavarana or 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 kaaryam.
The human spiritual values of man is degraded because of that.
Idu nimithamaga manushinudaya aavikuriya madippeedugal kurainthu pogirathu.
Another interesting part of it.
Innoru mukkiyamaana kaaryam.
He says that the in the business that there the bodies of men are going to be product going to sell.
Inge sollapattirukkirathu endha vyaparathile manushinudaya sarirangal vikkapadum endru.
See, when Bible was writing, it is impossible to say like that.
Ange vedavamum eludappatta podu appadi solluvathu koodada oru kaaryam irundhathu.
But today we know that the human bodies are going to be a marketable product.
Anal indikku nam arindirukkom manusha sariramanadhu vyaparathukkuriya oru porulai payanpadugirathu endru.
Now the human bodies are going to sell in the market.
Ange sandhegalile manushinudaya sarir விற்கப்படும்.
If you have any problem with the kidney,
உங்களுக்கு கிட்னில ஏதா பிரச்சனை இருந்தா,
go to a shop and get a kidney and just do the surgery.
அங்க ஒரு கடையில போய் ஒரு கிட்னி வாங்கி ஆபரேஷன் பண்ணிட்டா போறோம்.
And if you have any problem with the heart,
உங்களுக்கு இதயத்துல ஏதா பிரச்சனை இருந்தா,
go to the shop, there will be heart shops will be there, you take your heart which is suitable for you and implant it.
அங்க ஒரு ஒரு இதய கடை இருக்கும், அங்க போய் உங்களுக்கு சரியான இதயத்தை எடுத்து கொண்டு நீங்க அறுவை சிகிச்சை செய்து பொருத்தி கொள்ளலாம்.
There are millions and millions of dollars the scientists are spending in finding out this type of things.
இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடிப்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை விஞ்ஞானிகள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
They say that the body of the pigs, the heart of pig and the man's heart is very good. So we can use the heart of pig for transplanting.
அவர்கள் சொல்கிறார்கள், மனுஷனுடைய இருதயமும் பண்டியனுடைய இருதயமும் ஒன்றோடொன்று ஒத்து போகிறது, அதனால நாம் அதை கூட இருதய மாற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள்.
There are a lot of studies are going known as the transgenic animal studies. In transgenic animal they are doing experiments in that.
இன்றைக்கு பலவிதமான ஆராய்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது, பலவிதமான மிருகங்களை ஒன்றோடொன்று கலப்பு சேர்த்து அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளும் கூட நடந்து
கொண்டிருக்கிறது. So very soon it is going to come in all the countries a shop which is selling the human bodies.
சீக்கிரத்தில் எல்லா தேசத்திலும் மனுஷருடைய சரீர பாகங்களை விற்கக்கூடிய கடைகள் வரப்போகிறது.
If you have any problem with the hands or bones or eyes, you can get there and parts you can fit it and you can leave.
அங்க கையில கால்ல எங்கயாவது பிரச்சனை இருக்குதுனா கடையில போய் வாங்கி அதை மாற்றிக் கொள்ளலாம்.
So here it is mentioned about that.
இங்கே அதை நாம் சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம்.
That is, human bodies are going to be a marketable product.
மனுஷ சரீரங்கள் வியாபார பொருளாய் மாற போகிறது.
So we see that the Iraq is going to be the commercial capital of the world.
Iraq உலகத்தினுடைய வியாபார தலைநகரமாய் மாற போகிறது என்று பார்க்கிறோம்.
Just before the coming of the Lord Jesus Christ,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பு,
during the Armageddon or the final world war,
அந்த கடைசி உலக யுத்தமாகிய Armageddon யுத்தத்தின் போது,
the chapter 18 says that Iraq is going to be destroyed.
18வது அதிகாரம் சொல்லுகிறது அந்த இராக் அழிக்கப்படும் என்று.
And we read that it is going to be destroyed very very fast or in a suddenly it is going to be destroyed.
அங்கே வேதம் சொல்லுகிறது சடதியா இது அழிந்து போகும் என்று சொல்கிறது.
I don't believe it is an atomic explosion. Atom bomb will be dropped in that place.
நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு அணுகுண்டு வீசப்படும் என்று நினைக்கிறேன்.
Now you read verse 19 says that in 1 hour the city will be destroyed.
இங்கே வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த நகரம் அழிக்கப்படும் என்று.
Suddenly the city is going to be destroyed.
அங்கே திடீரென்று அந்த நகரம் அழிக்கப்பட போகிறது.
Now verse 10 says that the people are afraid to go near by that city.
அங்கே 10வது வசனம் சொல்கிறது ஜனங்கள் அந்த நகரத்திற்கு கிட்ட போக பயப்படுகிறார்கள்.
They are afraid because they are afraid of the torment, the suffering that may be affecting them also.
அங்க அவர்கள் போகிறதுக்கு பயத்தினுடைய காரணம் அங்கே போனால் அவர்களும் கூட அந்த பாதிக்கப்படுவார்கள்
என்று. So if you read all these passages,
இந்த எல்லா பகுதிகளையும் நீங்கள் வாசித்தால்,
it shows that this is going to be destroyed by an atomic explosion.
இவை எல்லாம் ஒரு அணு ஆயுதத்தின் மூலமாக அழிக்கப்பட போகிறது என்பதை நாம் காண முடியும்.
As the atom bomb was dropped in Hiroshima and Nagasaki,
Hiroshima Nagasakiyile அந்த அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட போது,
same way another bomb, atomic bomb is going to be destroyed, will be destroying the Babylon.
அதே வண்ணமாக பாபிலோன் மகாநகரத்தை இன்னொரு அணு ஆயுதம் அழிக்க போகிறது.
The people will be afraid to go near because of the high radiation there.
அங்கே அதிகமான கதிர்வீச்சினாலே ஜனங்கள் கிட்ட போவதற்கு பயப்படுவார்கள்.
The Bible says that at the final world war at Armageddon,
அங்கே கடைசி யுத்தமாகிய அர்மகதன் யுத்தத்திலே,
there will be an atomic explosion.
ஒரு பெரிய அணு ஆயுதமானது வெடிக்கும்.
God will judge the people by atomic explosion.
அங்கே அணு ஆயுதங்களை கொண்டு தேவன் ஜனங்களை நியாயம் தீர்ப்பார்.
If you want to know about that,
அதை குறித்து அறிய விரும்பினால்,
you have to turn to the book of
சகரியாவின் புத்தகத்திற்கு நீங்கள் திருப்ப வேண்டும். அங்கே நாம் வாசிக்கிறோம்
how God is going to judge the world by an atomic explosion.
அங்கே ஒரு அணு ஆயுதத்தின் மூலமாக உலகத்தை எப்படி தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் என்று வாசிக்க முடியும்.
About 2500 years before the word of God is explaining that an atomic explosion will take place.
2500 varshangalukku munnadagave oru anu aayudham bayanpaduthapadum endru vedagamam namakku thelivaai solugirathu.
Then to the book of Zechariah chapter 14.
Zechariah 14th adhigarathirku thirupungal.
That description of the coming of the Lord on the Mount Olive.
Ange olivamalaiyin mel kathraaga Yesu Kristuvude varigai kurithadana vilakkam solappattirukkirathu.
Chapter 14 verse 4 you read about that.
Ange 14th adhigarathirude 4th vasanathile nam adhai vaasikkirom.
Yeah.
Annalile avarude paadangal kilakke எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்குக்கு எதிராக பிழந்து போகும்.
The Mount Olive is going to be divided into two.
அங்கே ஒலிவமலையானது இரண்டாய் பிழந்து போக போகிறது.
When the Lord Jesus Christ coming on the Mount Olive, it will divide.
அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேல் இறங்கும் போது அந்த மலை பிழந்து போகும்.
And the final world war, the Armageddon is continuing there.
அங்கே கடைசி யுத்தமாக அர்மகதோன் யுத்தம் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கும்.
And what will happen? Verse 12, you read that.
12th வசனத்தில் என்ன நடக்கும் என்று வாசிக்கிறோம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும்.
அங்கே
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற யாவரையும் நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எருசலேமுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார்.
And the history, the first city, first country that was against Jerusalem was Babylon.
அங்கே சரித்திரத்திலே எருசலேமுக்கு விரோதமாக நின்ற முதலாவது தேசம் பாபிலோன்.
So naturally the Lord is going to judge Babylon.
அதனால் பாபிலோனை தேவன் நியாயம் தீர்க்க போவது இயற்கை.
And how he is going to judge?
அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்?
Look at that.
அதை வாசித்து பாருங்கள்.
And they will stand up.
அவர்கள் காலூன்றி நிற்கும் போது.
And we see that they will be consumed away.
அவர்கள் அப்படியாக அழிக்கப்பட்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம்.
And their eyes will be consumed away in their eyeball.
அவர்கள் கண்களானது அதனுடைய குழியிலேயே கெட்டு போகும்.
And their tongue will be consumed away in their mouth.
அவர்கள் நாவு வாயினுள்ளேயே அழிந்து போகும்.
What type of disease it is?
இது எப்படிப்பட்ட ஒரு வியாதி?
I was teaching the effect of atomic bomb on the human being.
அங்கே மனுஷருக்கு ஒரு அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் எப்படிப்பட்ட பாதிப்பு வரும் என்று கற்றுக் கொடுத்துக்
கொண்டிருந்தேன். When I was reading the textbook about that.
நான் அதை குறித்து புத்தகங்களை படிக்கும் போது.
And I understood the same thing is happening when an atomic explosion takes place.
ஒரு அணு ஆயுதம் வெடிக்கும் போது இதே இங்கே சொல்லப்பட்ட இதே காரியம் நடக்கும் என்பதை நான் படித்து பார்த்தேன்.
Suppose an atomic explosion takes place here.
இங்கே ஒரு அணு ஆயுதம் வெடிக்குமானால்
What will happen you know?
என்ன நடக்கும் தெரியுமா?
Radiation and temperature will be generated.
அங்கே அதிலிருந்து அதிகமான சூடும் அதிகமான கதிர்வீச்சும் உண்டாகும்.
If you are standing here,
இங்கே இப்படி நின்று கொண்டிருந்தால்,
whole our flesh will melt away like ice cream.
அங்கே நம்முடைய சரீரத்தினுடைய சதை எல்லாம் ஐஸ்கிரீம் போல உருகி போகும்.
That is what it is mentioned.
அதைதான் இங்கே வாசிக்கிறோம்.
When you stand up, your flesh will be consumed away.
நீங்கள் நிற்கும்போது அவருடைய சதை அப்படியே அழுகி போகும்.
The eyes will be consumed in the eyeball.
அங்கே கண்கள் கண்ணுடைய குழியிலேயே கெட்டு போகும்.
The tongue will be consumed inside the mouth.
அங்கே வாயினுள்ளேயே நாவு அழிந்து போகும்.
Because of the high radiation and temperature it will happen.
அந்த அணு ஆயுதத்திலிருந்து வருகிற அதிகமான சூடினாலும் கதிர்வீச்சினாலும் அப்படி ஆகும்.
This is what happened in Hiroshima and Nagasaki.
Hiroshima Nagasakiல இதுதான் நடந்தது.
See in Hiroshima a small bomb was exploded.
Hiroshimaல ஒரு சிறிய அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது.
The scientists say the temperature generated there.
அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த அதிலிருந்து வந்த சூடு.
That means at the core of the atomic explosion.
அந்த அணு ஆயுதம் வெடித்த அந்த மையப்பகுதியில் அதிலிருந்து உண்டான வெப்பம்.
The temperature was 1 lakh degree centigrade.
அதனுடைய வெப்பமானது 100,000 degree centigrade.
If that small bomb can produce that much temperature,
ஒரு சிறிய அணு ஆயுதம் அப்படிப்பட்ட ஒரு சூடை உண்டாக்குமானால்,
the modern atomic explosion, how much it will be?
நவீன காலத்தில் இருக்கிற அணு ஆயுத வெடிப்பு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடும்?
This atomic explosion will consume the human flesh.
இந்த அணு ஆயுதம் வெடிக்கும் போது மனுஷனுடைய சரீர சதையை அழித்து போடும்.
And there will be a high radiation.
அங்கே அதிகமான கதிர்வீச்சு உண்டாகும்.
That is why when the Babylon is fallen,
அதனால்தான் பாபிலோன் விழும்போது,
people are not ready to come near.
யாருமே கிட்ட போக வருகிறதில்லை.
All the merchants, they say that we stand afar off, we cannot come near to you.
அங்கே அதோடு வியாபாரம் செய்த எல்லாரும் நாங்கள் தூரமாய் நிற்போம், கிட்ட வருவதில்லை என்று சொல்வார்கள்.
You are suddenly destroyed.
நீ திடீரென்று அழிக்கப்பட்டு போனாய்.
So this verses together if you study,
இந்த வசனங்களை இது ரெண்டும் ஒன்றாக சேர்த்து படித்தால்,
one thing we understand,
ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
The Babylon is going to rebuild again.
அங்கே பாபிலோன் திரும்பவுமாக கட்டப்படும்.
And at the end, at that Armageddon,
அங்கே அர்மகதன் யுத்தத்தினுடைய கடைசியில்,
the God is going to judge Babylon.
அங்கே தேவன் பாபிலோனை நியாயம் தீர்க்க போகிறார்.
With an atomic explosion.
ஒரு அணு ஆயுத வெடிப்பினாலே.
And the Babylon will be destroyed.
பாபிலோன் நகரம் அழிக்கப்பட்டு போகும்.
So that is what the chapter 18 of the book of Revelation speaks to us.
அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 18வது அதிகாரம் நம்மோடு கற்றுக் கொடுக்கிறது.
So when the Babylon city is destroyed.
அங்கே பாபிலோன் நகரம் அழிக்கப்பட்ட பின்பு.
In chapter 19 we see the heaven is rejoicing.
அங்கே 19வது அதிகாரத்திலே பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம்.
The angels are rejoicing.
தூதர்கள் சந்தோஷிக்கிறார்கள்.
ஒவ்வொரு
விசுவாசியினுடைய எதிர்பார்ப்பும்
தோட்டத்திலே
முதலாவது விவாகமானது நடந்தது.
Who conducted it?
அதை யார் நடத்தி வைத்தது?
The God conducted it.
தேவன் அதை நடத்தி வைத்தார்.
Same way.
அதே வண்ணமாக
we see another marriage is going to take place in heaven.
அங்க இன்னொரு கல்யாணம் பரலோகத்திலே நடக்க போகிறது.
The marriage of the lamb.
அங்க ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாணம்.
That is the marriage of Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
and the church.
சபைக்கும்.
The church is going to marry.
அங்க சபையானது அவரை விவாகம் செய்ய போகிறது.
Today
இன்றைக்கு
we got engaged.
நமக்கு நிச்சயம் ஆயிருக்கிறது.
Engagement is over.
அங்கே நிச்சயம் முடிந்திருக்கிறது.
And we are waiting for the marriage.
நாம் கல்யாணத்திற்காய் காத்திருக்கிறோம்.
Now you come to chapter 19.
19வது அதிகாரத்திற்கு போகலாம்.
Now verse 7 to 9 we will read.
அதனுடைய 7 லிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நான் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருடைய துதி அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பரிசுத்தம் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே
சொன்னான். Supper of the lamb.
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
Now the engagement is over.
இப்பொழுது நிச்சயம் முடிந்திருக்கிறது.
Then marriage we are waiting for.
நாம் இப்பொழுது கல்யாணத்திற்காய் காத்திருக்கிறோம்.
You know, after the engagement.
அங்கே நிச்சயம் முடிந்த பிறகு.
The boy and the girl they thinking about the marriage.
அங்கே அந்த பையனும் பொண்ணும் எப்பொழுதும் கல்யாணத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்.
Every day the marriage date this day I'm going to get married.
அங்கே ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க.
After the engagement they are prepared themselves for the marriage.
அங்க நிச்சயத்திற்கு பிறகு தங்களை அந்த கல்யாணத்திற்கு என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள்.
So what is the thing the boy how he is preparing?
அந்த பையன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வான்?
He may be thinking something.
ஏதாவது யோசிச்சிட்டு இருப்பான்.
And he is meaning after the marriage where I will stay.
அங்கே கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்க தங்குவேன்?
That is the normally the boys thinking.
அங்கே பொதுவாக பசங்களுடைய சிந்தை அப்படியா இருக்கும்.
After the marriage I need a house to stay with my wife.
அங்கே கல்யாணத்துக்கு பிறகு என்னோட மனைவியோடு தங்குவதற்கு எனக்கு ஒரு வீடு வேண்டும்.
So he is always preparing a house.
அதனால எப்பொழுதும் அவன் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்றான்.
That is what the Lord said.
அதுதான் ஆண்டவர் சொல்கிறார்.
Believe in God.
கர்த்தரில்
விசுவாசமாய்
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண
போகிறேன்.
உங்களுக்காக ஒரு மாளிகை உண்டாக்க
போகிறேன்.
நமக்காக இப்பொழுது ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி
கொண்டிருக்கிறார்.
எதற்காக வீடு?
Because after the marriage we have to stay there.
காரணம் நம்முடைய கல்யாணத்திற்கு பின் நாம் அங்கே போய் தங்க வேண்டும்.
So the boy is always thinking about a house.
அங்கே ஒரு பையன் எப்பொழுதும் வீட்டை குறித்து சிந்திக்கிறான்.
Now what about the girls?
அந்த பொண்ணு குறித்து என்ன?
What the girls are thinking about?
அங்கே பொண்ணுங்கலாம் என்ன யோசிச்சிட்டு இருப்பாங்க?
She is not bothered about house and all.
அங்கே வீட குறித்து எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல.
She is bothered about what type of saree I will wear on the day of marriage.
அங்கே கல்யாணத்த அன்னைக்கு நான் எப்படி ஒரு saree கட்டுவேன்?
That is her whole color. What color should be there? What should be the price? Or which soap I will buy? So she is always thinking about her saree.
அங்க எப்பொழுதும் அவளுடைய கல்யாண சாரியை குறித்தே சிந்தித்துட்டு இருப்பாங்க. என்ன கலர், எங்க வாங்குவேன், எவ்வளவு விலையில இருக்கணும்.
Now here we see about the same is referred here.
இங்கே அதே காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
In the day of marriage,
அந்த கல்யாண நாளில்,
she is arrayed with a fine linen.
அவர் மெல்லிய வஸ்திரத்தினாலே அலங்கரிக்கப்படுகிறாள்.
Clean and white.
அங்கே சுத்தமும் பிரகாசமும் மான வஸ்திரம்.
So we see that she is preparing a dress for her for the marriage.
அங்கே கல்யாணத்திற்கென்று தனக்கு உண்டு ஒரு வஸ்திரத்தை அவள் ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
Who is this lady?
இந்த பொண்ணு யாரு?
This is the church.
இதுதான் சபை.
Today the church is preparing for the marriage.
இன்றைக்கு சபையானது இந்த கல்யாணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
On the day of marriage,
அந்த கல்யாண நாளில்
the church should wear a beautiful garment.
அங்கே சபையானது அந்த அழகான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டதா இருக்க வேண்டும்.
White and clean it should be.
அங்கே அது தூய்மையானது மென்மையானதுமா இருக்க வேண்டும்.
And here it is saying that
இங்கே சொல்லப்படுகிறது.
And this dress is the righteous deeds of the saints.
இந்த வஸ்திரமானது பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியையா இருக்கிறது.
That means whatever you are doing for the Lord here,
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருக்காக நீங்கள் என்னவெல்லாம் இங்கே செய்கிறீர்களோ,
that will come in the form of a dress there.
அதெல்லாம் அங்கே ஒரு வஸ்திரமாக காணப்படும்.
See, God will give you the reward at that time.
அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார்.
So God is keeping an account of your labor.
உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் கணக்கு செய்து வைத்திருக்கிறார்.
And all whatever you do for the Lord,
கர்த்தருக்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ,
God is counting together.
தேவன் எல்லாவற்றையும் ஒன்றாக கணக்கிட்டு வைக்கிறார்.
And that is the decoration of your dress.
உங்களுடைய வஸ்திரத்தின் அலங்காரமாய் அவைகள் இருக்க போகிறது.
In the time of marriage, you will be wearing that.
அங்க கல்யாண நாளிலே நீங்கள் அதை அணிந்து கொள்வீர்கள்.
Bible says,
வேதம் சொல்கிறது,
even if you give a glass of water, cold water, that will be accounted.
நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது கணக்கில் வைக்கப்படும்.
So God will give you reward for that.
அதற்கான பலனையும் கூட ஆண்டவர் கொடுப்பார்.
And that will appear in your garment.
அது உங்களுடைய வஸ்திரத்திலே காணப்படும்.
So we the church,
சபையாகிய நாம்,
should prepare for the marriage.
நாம் கல்யாணத்திற்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Do something for the Lord.
ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்ய வேண்டும்.
See, in this world nothing will remain permanently.
இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நிரந்தரமாக நிற்க போகிறது இல்லை.
One day you have to leave all your wealth.
ஒரு நாளிலே உங்களுடைய சம்பத்து எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு போக வேண்டும்.
All your bank account you have to leave.
உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் விட்டு போக வேண்டும்.
Only one thing you can carry with you.
ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் உங்களோடு சுமக்க முடியும்.
Whatever you have done for the Lord will remain.
கர்த்தருக்காக நீங்கள் செய்தவை மாத்திரமே நிலைத்திருக்கும்.
So the Lord will give you reward accordingly.
ஆண்டவர் அதற்கேற்ற பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்.
So that at the day of the marriage,
அந்த கல்யாண நாளின் போது,
we see we are going to be adorned with the fine linen.
நாம் அந்த மெல்லிய வஸ்திரத்தினாலே தரிப்பிக்கப்பட போகிறோம் என்று வாசிக்கிறோம்.
The marriage is taking place in heaven.
அந்த கல்யாணம் பரலோகத்திலே நடக்கிறது.
After the marriage,
அந்த கல்யாணத்தின் பின்பு,
the bride and the bridegroom,
அங்கே மணவாளனும் மணவாளியும்,
they are coming down.
அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள்.
The reception is in the earth.
அங்கே ரிசப்ஷன் வந்து உலகத்துல தான் நடக்க போறது.
See, after the marriage, we are worried about the reception.
அங்கே கல்யாணத்துக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சி குறித்து நாம் யோசிக்கிறோம்.
So we see the reception will be there. We need to invite the friends for the reception.
அங்க வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கும், அதற்கு நாம் நண்பர்களை எல்லாம் அழைக்க வேண்டும்.
So the marriage, we know the Lord Jesus Christ is the bridegroom.
அங்க கல்யாணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார்.
The church is the bride.
சபை மணவாட்டியாக இருக்கிறது.
Then who are the friends?
அப்ப அங்க நண்பர்கள் எல்லாம் யார்?
Who are the friends?
நண்பர்களா இருக்க போறவங்களாம் யாரு?
The church. We are the part of the church. So we are the bride.
நாம் சபையினுடைய ஒரு அங்கமா இருக்கிறோம், அதனால நாம் தான் மணவாட்டி.
So who are the friends?
அப்ப நண்பர்கள் யார்?
But yeah, Israel.
Israel தேசம்.
We read about Abraham. Abraham is the friend of God.
அங்கே ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனாக இருந்தார்.
So God will invite Abraham for his son's marriage, no?
அதனாலே தன்னுடைய குமாரனுடைய விவாகரத்துக்கு தேவன் ஆபிரகாமை அழைப்பார் இல்லையா?
What John the Baptist said?
யோவான் ஸ்நானகர் என்ன சொன்னார்?
I am the friend of the bridegroom.
நான் மணவாளனுடைய சிநேகிதனாக இருக்கிறேன்.
That means Israel, the Jewish people, they are the friends of the bridegroom.
அப்படியானால் மணவாளனுடைய சிநேகிதனாக இருக்கிறவர்கள் யூத ஜனங்கள்.
So the feast is going to be held on the earth.
அந்த 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 விவாக விருந்தானது இந்த பூமியிலே நடக்க போகிறது.
For that he has to come down.
அதற்காக அவர் கீழே இறங்கி வர வேண்டும்.
Here we see the glorious appearance of Lord Jesus Christ.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம்.
He is coming with a crown, with the many crowns.
அவர் அநேக கிரீடங்கள் அணிந்தவராய் வருகிறார்.
He is coming down on this earth.
அவர் இந்த பூமிக்கு திரும்ப இறங்கி வருகிறார்.
This after the marriage he is coming.
இந்த விவாகத்தின் பின்பாய் வருகிறார்.
Bride and the bridegroom is coming.
மணவாளனும் மணவாட்டியுமாய் சேர்ந்து வருகிறார்கள்.
But the earth is not in a good condition.
ஆனால் பூமி சரியான நிலையில் இல்லை.
பின்பு
பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவனுக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது.
Yeah, here we see that Jesus is coming in his glory.
இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே வருகிறதை
பார்க்கிறோம். After the marriage he is coming.
அங்கே விவாகரத்துக்கு பின்பாய் வருகிறார்.
Bride and the bridegroom is coming.
மணவாளனும் மணவாட்டியுமாய் வருகிறார்கள்.
To make a great celebration on the earth.
இந்த பூமியிலே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்க
முடியும். At that time he invites his friends.
அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்களை கூட அழைக்கிறார்.
The Old Testament saints.
அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்.
The resurrection of the Old Testament saints will take place at that time.
அந்த நேரத்தில் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறும்.
Those who died from the time of Adam.
அங்கே ஆதாமினுடைய காலத்திலிருந்து மரித்தவர்கள்.
And all the Old Testament saints will be resurrected.
எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள்.
They will come in glory to attend the marriage feast.
அந்த விவாக விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக அவர்கள் மகிமையோடு கூட வருவார்கள்.
Jesus is coming as the King of Kings and the Lord of Lords.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் வருகிறார்.
And the church will be standing on the right side of Lord Jesus Christ. அங்கே
சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசத்திலே காணப்படும்.
During the time of marriage,
அந்த விவாகத்தின் போது,
where the normally the girl stands, whether right side of the boy or the left side of the boy.
பொதுவாக பொண்ணு எங்க நிப்பா, பையனுக்கு வலது பக்கத்திலேயா இடது பக்கத்திலேயா?
What? Yeah, correct. I am not talking about Hindus, but we do that.
Now when I say wrong.
We should see that they are sitting on the right side.
அந்த பொண்ணு வந்து பையனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்க வேண்டும்.
You read Psalm 45.
44வது சங்கீதத்தை வாசித்து
பாருங்கள். Very clearly mentioned the king is there and the right side the queen is standing.
அங்கே மிக தெளிவாய் வாசிக்கிறோம். அங்கே ராஜா இருக்கிறான். ராஜாவுடைய வலது பக்கத்திலே ராஜா இருக்கிறார்.
The right side is the honorable side.
அங்கே வலது பக்கம் கனத்திற்குரிய இடம்.
So the Bible gives honor to women.
அங்கே ஸ்திரீகளுக்கு வேதம் கனத்தை கொடுக்கிறது.
That is why the Bible said the husbands honor your wife.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது புருஷரே உங்கள் மனைவிகளை கனம் பண்ணுங்கள் என்று.
Don't make your wife to stand on the left side.
அங்கே உங்களுடைய மனைவியை உங்களுடைய இடது பக்கத்திலே நிற்க வைக்க வேண்டாம்.
She has to stand on the right side.
அவள் உங்களுடைய வலது பக்கத்திலே நிற்க வேண்டும்.
So we are coming after the marriage.
நாம் அந்த கல்யாணம் முடிந்து இறங்கி வருகிறோம்.
Jesus Christ is the King of Kings.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய்.
He is the king, we are the queen.
அவர் ராஜாவாய் இருந்தால் நாம் ராஜாதியாய் இருக்கிறோம்.
We are going to stand on his right side.
நாம் அவருடைய வலது பார்சத்திலே நிற்க போகிறோம்.
We are coming here to celebrate the marriage.
அந்த விவாகத்தை கொண்டாட முடியாய் நாம் திரும்ப வருகிறோம்.
We are coming here to rule the whole world.
சர்வலோகத்தையும் ஆளுகை செய்யும்
அழித்து
போடுவார். முதலாவது
நடந்து கொண்டிருக்கிறது.
தலைவர்களாக இருக்க போகிறது யார்?
Tell me, who are the leaders of Armageddon?
Armageddon yudhathile yaar thalaivargala irukka pogurathu?
We studied yesterday.
Nethiki dhaan padithom.
No, two witnesses are not nothing to do with Armageddon.
Beast and the dragon.
Yeah, beast or antichrist.
Antichrist அல்லது இன்னொரு பேர்ல
dragon is invisible. You have to understand. He's Satan. Okay.
அங்கே சாத்தான் அங்கே நம்ம காணப்படாமல் இருக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்திகிறிஸ்து ஒன்று.
Then
இரண்டாவது யார்?
False prophet.
அந்த கள்ள தீர்க்கதரிசி.
Antichrist and the false prophet, they are the leaders of the final world war.
Antichristum and the kalla theerkadarshiyum dhaan and the kadaisi ulaga yuddhathin thalaivargalaga irukkiravargal.
Now come to chapter 19.
19th adhigaarathirku varungal.
Verse 17 onwards we read about that.
17th vasanathilirundhu naam adhai vaasikkirom.
Now when the Lord comes,
andavar varumbodhu,
verse 20 you please read it. Verse 20.
20th vasanathai naam vaasikkalam. Appozhudhu mirugam pidikkappattathu. Mirugathin munbaga seidha arpadangalal adhin muthraiyavathu முத்திரையாவது தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான்.
So both, who are they? Antichrist or the beast and the false prophet. They are caught in the war.
இப்பொழுது அந்த அந்திகிறிஸ்துவும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த யுத்தத்திலே பிடிக்கப்படுகிறார்கள்.
They are caught alive.
அவர்கள் உயிரோடு பிடிக்கப்படுகிறார்கள்.
They are the leaders of the final world war.
அவர்கள்தான் அந்த கடைசி உலக யுத்தத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள்.
And what will happen? You read that.
அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கூட வாசிக்கிறோம்.
Yeah, though both of them are thrown into the lake of fire.
அவர்கள் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள்.
You read here, see, both of them are thrown into the lake of fire.
அவர்கள் இருவரும் அந்த அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள்.
How they are thrown?
எப்படி தள்ளப்பட்டார்கள்?
Alive.
உயிரோடு தள்ளப்பட்டார்கள்.
The beast, Antichrist.
அங்கே அந்திக்ரிஸ்து.
False prophet.
கள்ளத்தீர்க்கதரிசி.
They are thrown into the lake of fire. Alive.
அவர்கள் இருவரும் உயிரோடு அந்த அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள்.
Now you know in the Bible there are two men who went to heaven alive.
அங்கே வேதாகமத்தில் இரண்டு பேர் உயிரோடு பரலோகத்துக்கு போனவர்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
Who are they?
யார் யார்?
Enoch and Elijah. But Elijah, because they were very good people.
Enochum Eliyahum avar nallavargala irundadunale.
They walked with God.
Avargal devanodu sanjarithaangal.
So they went alive without seeing death.
Adinale maranathai kaanada padika avar uyirode edukapattargal.
Same way.
Adhe vannamaga.
There are two men.
Irandu manushar.
Go to hell alive.
Ange naragathirku uyirode povargal.
Who are they?
Avargal yaar yaar?
The Antichrist and the false prophet.
Antichristum kallathirkadarshi.
Because they are the most wicked men ever lived on the earth.
Karanam sarva logathilum vaalntha migum durmarkamana irandu manushar avar.
So God is going to send them alive into the lake of fire.
Adanalai aandavar avargalai uyirode andha akkini kadalile thalla pogurar.
So when Jesus is going to come.
Aandavar Yesu Christ varumbodhu.
First thing he is to do, he will bind these people and will throw into the hell fire.
Mudhalavadhu avar seigiradhu indha ivargalellam katti akkini kadalile erigirar.
Now the war is coming to an end.
இப்பொழுது அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது.
Then another thing will happen.
அதற்கு அதைத் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது.
A mighty angel will come with a chain.
அங்கே ஒரு 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 பலம் பராக்கிரமமுள்ள ஒரு தூதன் ஒரு சங்கிலியோட கூட வருகிறார்.
Arrest warrant from heaven.
அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு அரெஸ்ட் வாரண்டோடு.
To remove the wicked one.
அங்கே இருக்கிற துன்மார்க்கனா இருக்கிறவனை நீக்கி போடுவதற்கு.
Who is illegally possessing the earth?
இந்த உலகத்தை தவறான முறையில் தன்வசமாக்கி கொண்டிருக்கிறது யார்?
Satan is illegally possessing the earth.
சாத்தான் உலகத்தை தன்னகமாக்கி கொண்டிருக்கிறான்.
He has to be arrested. He has to be stopped.
அவன் நிறுத்தப்பட வேண்டும்.
So the arrest warrant is coming.
அதனாலே பரலோகத்திலிருந்து அரெஸ்ட் வாரண்ட் வருகிறது.
And he will be chained.
அவன் கட்டப்படுவான்.
See, he is chained.
அவன் சங்கிலியினாலே கட்டப்படுகிறான்.
And he is arrested.
அவன் அங்கே கட்டப்பட்டு
chained.
சங்கிலியிடப்பட்டு.
And through him they throw him into the bottomless pit.
அவனையும் கூட அந்த முடிவில்லாத குழியிலே போட்டு விடுகிறார்கள்.
Bottomless pit.
அங்கே முடிவில்லாத குழி.
It is not a hell.
அது நரகம் அல்ல.
It is a lock up.
அது ஒரு ஒரு அடைத்து வைக்கிற இடம்.
For time being he is thrown there.
அங்கே ஒரு தற்காலிகமாக அவன் அங்கே வைக்கப்படுகிறான்.
And chapter 20 we read that he will be there in the bottomless for 1000 years.
அந்த 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 1000 வருஷம் அளவுக்கும் அவன் அந்த குழியிலே வைக்கப்பட்டிருப்பான்.
So the Satan is in the bottomless pit.
இப்பொழுது சாத்தான் அந்த குழிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறான்.
And Antichrist and the false prophet they are in the hell lake of fire.
அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே நரகத்திலே போடப்பட்டிருக்கிறார்கள்.
And all the enemies are removed.
எல்லா சத்துருக்களும் நீக்கப்பட்டு போனார்கள்.
The earth is purified.
இப்பொழுது உலகம் சுத்திகரிக்கப்பட்டது.
Then the feast will start.
அப்பொழுது அந்த விவாக விருந்து ஆரம்பிக்கிறது.
The marriage feast.
அங்கே கல்யாண விருந்து.
What is this marriage feast?
இந்த கல்யாண விருந்து என்பது என்ன?
I think it is for a long day. It is not for one day.
அது ஒரு நாளைக்கு நடக்கிறதுல நிறைய நாள் நடக்க போறது.
It is a time of joy.
அது சந்தோஷத்தின் நேரமா இருக்கும்.
It is a time of enjoyment.
அது நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நேரமா இருக்கும்.
I don't know how many days it will take place.
அது எத்தனை நாள் நடக்கும் என்று எனக்கு தெரியாது.
But it is a beautiful day.
ஆனால் அது ஒரு அழகான ஒரு நாளா இருக்கும்.
And all the friends of the bride and the bridegroom will enjoy it.
அங்கே மனவாளனுடைய மனவாட்டினுடைய எல்லா நண்பர்களும் சந்தோஷிப்பார்கள்.
No, that is called as the millennial kingdom.
அதுதான் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி என்று அழைக்கப்படுகிறது.
And the Lord is going to rule this earth for 1000 years.
ஆண்டவர் ஆயிரம் வருஷ அளவுக்கு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்.
I don't have time to explain all these things.
அதெல்லாம் விளக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை.
Bible says that 1000 years is going to rule as the king of kings.
அங்கே வேதம் சொல்கிறது ராஜாதி ராஜா ஆயிரம் வருஷ காலம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்.
The world capital is going to be Jerusalem.
அங்கே சர்வலோகத்தினுடைய தலைநகரமாக எருசலேம் காணப்படும்.
And from the Jerusalem the world parliament he will control the whole world.
எருசலேமில் இருந்து கொண்டு சர்வ உலகத்தையும் அவர் ஆளுகை செய்வார்.
And the feast is taking place in the beginning.
அங்கே ஆரம்பத்திலே அந்த விருந்து நடக்கிறது.
Now in the feast the most important thing, what is the menu, what curry will be there, what are the food items, that is what is our worries.
ஒரு விருந்தில மிக முக்கியமான காரியம் என்னென்ன மெனுல என்ன இருக்க போகிறது, அதுல என்னென்ன கறி எல்லாம் இருக்கு, இதுதான் நம்ம கவலையா இருக்கும்.
Yes, in the Bible the menu of the millennial the feast is also given.
அந்த கல்யாண விருந்தினுடைய மெனுவும் கூட வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
To read, you read it.
அதை வாசிக்க வேண்டுமானால் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
I'll give the reference.
அது எங்கே இருக்கிறது என்று சொல்கிறேன்.
Isaiah chapter 25, a menu is given there.
இங்கே ஏசாயா 25வது அதிகாரத்தில் ஒரு மெனு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
You read it. It is very beautiful menu.
நீங்கள் அதை போய் வாசித்து பாருங்கள். மிக அழகான ஒரு மெனு.
So in the feast, that is the menu that is going to be supplied.
அந்த கல்யாண விருந்திலே கொடுக்கப்பட போகிற மெனு அதுவா இருக்கிறது.
And afterwards we are going to rule here for 1000 years.
அதைத் தொடர்ந்து நாம் 1000 வருஷ காலம் இங்கே ஆளுகை செய்ய போகிறோம்.
And that day is wonderful.
அந்த அந்த நாள் அழகான நாள்.
The entire climate of the world will change.
இந்த சர்வலோகத்தினுடைய காலநிலையும் மாறும்.
The whole earth will look like an air conditioned house.
இந்த உலகம் முழுவதும் ஒரு ஏர் கண்டிஷன்ட் வீடை போல இருக்கும்.
There's no sweating, nothing will be there.
அங்க வேர்வை அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது.
And the food will be so much available, plenty of food will be there.
அங்க நிறைய ஆகாரம் காணப்படும்.
And there is no cruelty, no fighting at all.
அங்க எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் எந்த சண்டையும் இருக்காது.
There is no war at all.
அங்க எந்த யுத்தமும் இருக்காது.
The lion will eat grass. That is the day.
சிங்கம் புல்லை தின்னும் அதுதான் அந்த நாள்.
And you need not to buy toys for your children.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம்.
But because they can play with the snake as the toys, they will play with the snakes.
காரணம் அவர்கள் பாம்புகளை தங்களுடைய பொம்மைகளாக வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள்.
So the wolves will feed along with the sheep.
அங்கே ஓநாய்கள் ஆடுகளோடு சேர்ந்து மேயும்.
So what a wonderful day it is.
எவ்வளவு அழகான நாளாக இருக்க போகிறது.
That is there. Death is there.
அங்கே மரணம் உண்டு.
But very rare it is.
ஆனால் அது அரிதாய் காணப்படும்.
Very rarely people die.
மிக அரிதாய் ஜனங்கள் மரிப்பார்கள்.
Only the wicked ones will die.
துன்மார்க்கனாய் இருக்கிறவன் மாத்திரமே மரிப்பான்.
And God will remove them.
அங்கே தேவன் அவர்களை நீக்கி போடுவார்.
And suppose somebody dies.
யாராவது ஒருவர் மரித்தால்.
And say that there's one person died yesterday in neighbor's house.
அங்கே நேற்றைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் மரித்து போனார்.
And then we will ask how old it is.
அப்பொழுது நாம் கேட்போம் எவ்வளவு வயசு அவருக்கு.
No, a small child died.
ஒரு சின்ன குழந்தை மரித்து போனது.
A small child?
ஒரு சின்ன குழந்தையா?
Yeah, a small child.
ஒரு சின்ன குழந்தை.
How old it is?
எவ்வளவு வயசு?
100 years old.
100 வயசு.
The small child is 100 years old.
அங்கே சிறிய குழந்தைக்கு 100 வயது.
That's not my you read Isaiah chapter 65.
ஏசாயா 65வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இதை நான் சொல்லவில்லை.
We will read few verses on that.
நாம் அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம்.
Isaiah, come to the book of Isaiah.
ஏசாயாவின் புத்தகத்திற்கு வாருங்கள்.
There we read about the millennial kingdom.
அங்க நாம் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியை குறித்து வாசிக்கிறோம். பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று
எண்ணப்படுவான். Child, a babe.
அங்கே 100 வயது உள்ளவனாய் மரிக்கிறவனை கூட நாம் சிறு பையன் என்று சொல்லுவோம்.
You understood?
புரிகிறதா?
Death is there, but death is a rare thing.
அங்கே மரணம் காணப்படும், ஆனால் மிக அரிதாய் இருக்கும்.
Now again you read verse 25.
25வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஓநாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும்.
Yeah.
சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும்.
Yeah, here we see the animal behavior during the millennial kingdom.
அங்க ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது மிருகங்கள் நடந்து கொள்கிற விதத்தை
பார்க்கிறோம். So millennial kingdom is so beautiful.
அங்க ஆயிரம் வருஷ அரசாட்சியானது மிக அழகானது.
There's no famine, no war, nothing is there.
எங்க பஞ்சமோ யுத்தமோ அப்படி பிரச்சனையே இல்லை.
There's no hospitals also, don't worry about it.
மருத்துவமனையும் கிடையாது, கவலைப்பட வேணாம்.
There's no sickness.
அங்க வியாதியே இல்லை.
And no doctors, no nurses, nothing is there.
அங்க மருத்துவர்களோ nurses-ஓ அப்படி யாருமே இல்லை.
Even there's no police stations.
அங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட.
So you understand it's a wonderful time.
இது மிக அழகான ஒரு நேரமா இருக்கும், அதை புரிய
முடியும். We are going to enjoy.
நாம் சந்தோஷிக்க போகிறோம்.
And even if anybody feels very lazy or little lethargic,
யாருக்காவது சோம்பலா இருந்து அசதியா இருப்பார்களானால்,
there's a tree known as the tree of life.
அங்கே ஜீவ விருட்சம் என்ற ஒரு மரம் இருக்கிறது.
And these are plants, the leaves of that will be strengthening you.
அந்த மரத்தினுடைய இலைகள் நம்மை புதுப்பிக்கும்.
I think ayurvedic medicine will be there, that's the thing.
அதான் ayurvedic medicine ஆ இருக்கும்னு நினைக்கிறேன்.
That leaves will be used for strengthening, rejuvenate you.
அந்த மரத்தினுடைய இலைகள் நம்மை புதுப்பிப்பதற்கு பயன்படும்.
So a wonderful day.
மிக அருமையான ஒரு நாளா இருக்க போகிறது. ஆயிரம் வருஷங்கள்.
That is what we read in chapter 20.
அதை நாம் 20வது அதிகாரத்திலே படிக்கிறோம்.
There we see that they will live for 1000 years, verse 4.
நாலாவது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ஆயிரம் வருஷம் உயிரோடு இருப்பார்கள்.
20 verse 12.
20வது அதிகாரத்தினுடைய 12வது வசனமும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம்.
Now after that,
அதற்கு பிறகு,
now I'll go faster, now after that the Satan will be released.
அதற்கு பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான்.
And after 1000 years,
ஆயிரம் வருஷங்களுடைய நிறைவில்,
Satan will be released from the bottomless pit.
அங்கே சாத்தான் அந்த குழியிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான்.
But many will join with him.
அநேகர் அவனோடு கூட சேர்ந்து கொள்வார்கள்.
Thousands and thousands of people will join with him.
ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் அவனோடு கூட சேர்ந்து கொள்வார்கள்.
And they will fight with the Lord Jesus Christ.
அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் செய்வார்கள்.
That is the final war in the whole universe.
அங்கே சர்வ லோகத்திலும் நடக்க போகிற கடைசி யுத்தம் அது.
That war is known as Gog Magog war. கோக் மாகோக் வார்.
அந்த அந்த யுத்தமானது கோக் மாகோக் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது.
See, this is that கோக் மாகோக் வார்.
இதுதான் அந்த கோக் மாகோக் யுத்தம்.
The fire will come from heaven.
அங்கே அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்.
And will destroy everyone.
எல்லாரையும் அழித்து போடும்.
And Satan will be bound.
அங்கே சாத்தான் கட்டப்படுவான்.
And he will be thrown to the lake of fire.
அவனும் கூட அக்கினி கடல்ல எரியப்படுவான்.
This is happening after 1000 years.
இது 1000 வருஷங்கள் கழித்து நடக்க போகிறது.
So already in the lake of fire, Antichrist and the false prophet is there.
ஏற்கனவே அந்த அக்கினி கடல்ல அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள்.
And also the third one, the Satan is also thrown there.
அவரோடு சேர்ந்து சாத்தானும் கூட அங்கே எரியப்படுகிறார்.
Then another thing is going to happen.
அதற்கு பிறகு இன்னொரு காரியம் நடக்க போகிறது.
Within few minutes I will come back, explain that and conclude the whole thing.
அங்கே ஒரு சில நிமிஷங்களிலே நான் அதை விளக்கி சொல்லி முடிக்கிறேன்.
That the God is going to judge the wicked ones.
அங்கே தேவன் துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க போகிறார்.
That is known as the white throne judgment.
அதுதான் அந்த வெள்ளை சிங்காசனத்தினுடைய நியாயம்
தீர்ப்பு. After 1000 years it is going to happen.
ஆயிரம் வருஷத்துக்கு பின்பு அது நடக்க
போகிறது.
எல்லாரும்
they will be coming alive.
அவர்கள் உயிரோடு எழுவார்கள்.
The resurrection of the evil ones will take place.
அங்கே துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல் அப்பொழுது நடைபெறும்.
And everyone has to stand before the white throne judgment.
எல்லாரும் அந்த வெள்ளை சிங்காசனத்த நியாய தீர்ப்பின் முன் நிற்க வேண்டும்.
And what will happen in the white throne?
அந்த வெள்ளை சிங்காசனத்தில் என்ன நடக்கும்?
The books will be opened.
அங்கே புத்தகங்கள் திறக்கப்படும்.
So many books are there.
அநேக புத்தகங்கள் உண்டு.
In your name and my name there are books in heaven.
உங்களுடைய என்னுடைய பெயரிலும் கூட பரலோகத்திலே புத்தகங்கள் உண்டு.
Whatever we have done it is written there.
நாம் செய்த எல்லாம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
And these books will be opened there.
இந்த புத்தகங்கள் எல்லாம் அங்கே திறக்கப்படும்.
And it will appear like a video movie, you know that.
அங்கே நம் கண்முன்னாக காட்சியாக அது காணப்படும்.
Oh, whatever we have done it will appear there.
நாம் செய்த எல்லா காரியங்களும் அங்கே காணப்படும்.
And accordingly the judgment will come.
அதற்கேற்ற வண்ணமான தீர்ப்பு வரும்.
One is the common condition is there.
ஒரு நிபந்தனை உண்டு.
If your name is not written in the Lamb's book of life,
அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் காணப்படாவிட்டால்,
you will be thrown into the eternal lake.
அங்கே நித்திய அக்கினி கடல்ல நீங்கள் தள்ளப்படுவீர்கள்.
So before the white throne,
அங்கே வெள்ளை சிங்காசனத்தின் முன்பு,
there's a register is there.
அங்கே ஒரு பெரிய ரெஜிஸ்டர் இருக்கிறது.
And the Lamb's book of life,
அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகமும் உண்டு.
They will call, come here.
அங்கே வா என்று சொல்வார்கள்.
What is your name?
உங்களுடைய பெயர் என்ன?
Oh, when your name is, then they will check whether your name is there.
உங்களுடைய பெயர் அதில் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள்.
If your name is not in the Lamb's book of life,
அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர் இல்லாவிட்டால்,
you have to stand before the white throne judgment.
நீங்கள் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்னதாக நிற்க வேண்டும்.
Then your book will be called.
அப்பொழுது உங்களுடைய புத்தகம் எடுக்கப்படும்.
Your autobiography, your biography will be there.
உங்களுடைய சுயசரிதை எடுக்கப்படும்.
And all the things whatever you have done will be read there.
நீங்கள் செய்த எல்லா காரியங்களும் அங்கே வாசிக்கப்படும்.
And witnesses will be brought.
அதற்கு சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள்.
And finally the judgment will be made.
கடைசியாக தீர்ப்பு கொடுக்கப்படும்.
Go to the lake of fire.
அக்கினி கடலுக்கு போ.
That's the main reason for going to the lake of fire.
அங்கே அக்கினி கடலுக்கு போவதற்கான முக்கியமான காரணம் என்ன?
After that we see the lake of fire, we see.
அதற்கு பிறகு அக்கினி கடலை நாம் பார்க்கிறோம்.
This is the lake of fire.
இதுதான் அக்கினி கடல்.
This is the hell we see.
இது நரகமாய் பார்க்கிறோம்.
Yesterday in the video you might have seen how the people are crying there.
அங்கே நேற்றைக்கு வீடியோல அந்த ஜனங்கள் எப்படி அழுகிறார்கள் என்பதை பார்த்தீர்கள்.
There night there is a crying.
அங்கே இராவும் பகலும் அங்கே அழுகை உண்டு.
It's a miserable place.
அது மிகவும் ஒரு மோசமான இடம்.
It is not for one day or two days.
ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அல்ல.
It is not for few years.
அது சில வருஷங்களுக்கு அல்ல.
Eternally you are going to be in the lake of fire.
நித்திய நித்தியமாய் அந்த அக்கினி கடலில் இருக்க போகிறீர்கள்.
My dear, you decide today.
அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும்.
If your name is not there in the Lamb's book of life,
உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் இல்லாவிட்டால்,
you will go, you are going to spend your eternity in this lake of fire.
உங்களுடைய நித்தியத்தை இந்த அக்கினி கடலிலே கழிக்க போகிறீர்கள்.
Oh, there are so many fightings are there.
அங்கே அநேக சண்டைகள் உண்டு.
And there is a gnashing of teeth is there.
அங்கே பற்கடிப்பு உண்டு.
Oh, there is the worst place it is.
அங்கே மிக மோசமான ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே புழுக்கள் உண்டு.
Your body will be covered by worms.
உங்களுடைய சரீரம் முழுவதும் புழுக்களால் மூடப்படும்.
Such a place it is.
அவ்வளவு கொடுமையான ஒரு இடம் அது.
You will cry for a drop of water there.
ஒரு சொட்டு தண்ணீருக்கா நீங்கள் அழ வேண்டிய நிலை வரும். அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது.
We want to go to that place.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போக வேண்டுமா?
Today you decide.
இன்றைக்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும்.
You don't want to go.
நீங்கள் அங்கே போக வேண்டாம்.
Believe in Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்களை விசுவாசம் வையுங்கள். அவர் உங்களை அழைக்கிறார்.
I don't know your spiritual state.
உங்களுடைய ஆவிக்கு நிலை என்ன என்று எனக்கு தெரியாது.
Today if you confess.
ஆனால் இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிட்டால்,
God, I am a sinner.
ஆண்டவரே, நான் பாவியாயிருக்கிறேன்.
I died for my sin.
நீ என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தீர்.
I believe it.
நான் அதை நம்புகிறேன்.
And you confess that.
நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது.
And your name will be written in the Lamb's book of life.
உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும்.
And if your name is not there.
உங்களுடைய புத்தகம் அங்கே இல்லாவிட்டால்.
You will go to this place.
நீங்கள் இந்த இடத்திற்கு போவீர்கள்.
If your name is there.
உங்களுடைய பெயர் அங்கே இருக்குமானால்.
You will go to another place.
நீங்கள் இன்னொரு இடத்திற்கு போவீர்கள்.
That is the eternal home.
அதுதான் நித்திய வீடு.
The new Jerusalem.
அங்கே புதிய எருசலேம்.
A city of gold.
அங்கே பொன்னினாலே செய்யப்பட்ட ஒரு நகரம்.
And that is our eternity. We are going to heaven.
அதுதான் நம்முடைய நித்திய காலமாக இருக்க போகிறது. நாம் பரலோகத்திற்கு போகிறோம்.
And the streets of that city.
அந்த நகரத்தினுடைய வீதிகள்.
It is not a tar or a cement and all. Nothing is there.
அது tar cement இப்படி எதுமே இருக்காது.
It is all gold it is.
எல்லாம் பொன்னினாலே செய்யப்பட்ட வீதிகள்.
So we are walking in the golden city.
நாம் பொன் வீதியிலே நடக்கிறோம்.
The gate is made of pearl.
அங்கே அதனுடைய வாசல்கள் வைரக்கல்லினாலே உண்டாக்கப்பட்டது. முத்துக்களால் உண்டாக்கப்பட்டது.
The foundation is made of gems, different types of gems.
அதனுடைய அஸ்திவாரம் பலவிதமான விலையேறின கற்களினால் உண்டாக்கப்பட்டது.
You read chapter 21 and 22 there we read about that.
21 22 அதிகாரங்களில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
A glorious city.
அங்கே மகிமையான நகரம்.
It is a cubical city.
அது ஒரு சதுரமான சதுர வடிவுள்ள நகரம்.
From Kanyakumari.
கன்னியாகுமரியிலிருந்து.
If you take the length up to more than New Delhi.
அங்கே நியூ டெல்லி வரைக்குமாக இருக்கிற தூரத்தை அளந்து பார்த்தா.
That will be the length of the city.
அது அவ்வளவு தூரமாய் அந்த பட்டணத்தினுடைய நீளம் இருக்கும்.
So huge city it is.
அவ்வளவு பெரிய நகரமாக இருக்கும்.
And same height.
அதே வண்ணமாக அதனுடைய உயரமும்
and same width also there.
அதே வண்ணமாக அதனுடைய அகலமும்
and it's a huge city of gold.
அது பெரிய பொன்னினால் உண்டான நகரம்.
And we are going to dwell there eternally.
நாம் நித்திய நித்தியமாய் அங்கே வாசமாய் இருக்க போகிறோம்.
There's every time there's a joy.
அங்கே எப்பொழுதும் சந்தோஷம் உண்டு.
There's every time there's a worship.
அங்கே எப்பொழுதும் ஆராதனை உண்டு.
And there's a river flowing there.
அங்கே ஒரு நதி ஓடுகிறது.
And we see that river here.
நாம் இங்கே அந்த நதியை பார்க்கிறோம்.
And the river of life.
அங்கே ஜீவ நதி.
There's a joy always.
எப்பொழுதும் அங்கே சந்தோஷம்.
And both the sides of the river the tree is there.
அங்கே அந்த நதியினுடைய இரு கரையிலே அந்த விருட்சம் இருக்கிறது.
The tree of life.
ஜீவ விருட்சம்.
And that is producing fruits.
அது கனி கொடுக்கிறது.
Apple orange everything is there.
அங்கே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே இருக்கும்.
Every 12 fruits in a month they produce.
அங்கே ஒரு மாதம்
every month there are different types of fruits.
அங்கே ஒவ்வொரு மாதத்திலே 12 கனிகளை கூட ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான கனிகள்.
So different types of fruits are coming.
அங்கே வித்தியாசமான கனிகள் வரும்.
And we enjoy there.
நாம் அவைகளை எல்லாம் அனுபவிக்கிறோம்.
Oh what a beautiful place it is.
எவ்வளவு அருமையான ஒரு இடமா இருக்க போகிறது.
You want to go there?
நீங்கள் அங்கே போக வேண்டுமா?
If you want to go here.
இங்கே போக வேண்டுமானால்
you have to enter your name in the Lamb's book of life.
உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும்.
If your name is not there in the Lamb's book of life.
உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் இல்லாவிட்டால்
you will go to eternal fire.
நீங்கள் நித்திய அக்கினிக்கு போவீர்கள்.
You decide where you want to go.
நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
All these days we were studying about the book of Revelation.
இந்த எல்லா நாட்களிலும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து படித்து வருகிறோம்.
God is promising.
ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
Surely I come.
மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.
I do believe our Lord's coming is very very soon.
ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
I don't know how many years it is.
எத்தனை வருஷங்கள் என்று எனக்கு தெரியாது.
It can happen even today.
அது இன்னைக்கு கூட நடக்கலாம்.
I don't know about it.
அதை குறித்து எனக்கு தெரியாது.
But we know we studied all these days that the things are moving very fast.
நாம் இத்தனை நாட்களாக படித்தோம் எல்லா காரியங்களும் இதற்கு தீவிரமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
The third temple is getting ready.
அங்கே மூன்றாவது ஆலயம் ஆயத்தமாகிறது.
The marking of the antichrist is getting ready.
அந்திக்ரிஸ்துனுடைய அடையாளம் முத்திரையானது ஆயத்தமாகிறது.
Everything is the world is moving to a economic changes are taking place.
அங்கே பொருளாதார நிலைமையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு உலகம் அதற்கு நேராய் நகர்கிறது.
So the nations are preparing.
அங்கே தேசங்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறது.
And every nature is preparing for that.
இயற்கையும் கூட அதற்காக ஆயத்தமாகிக்
கொண்டிருக்கிறது. And Iran, I told you, Iraq is going to be rebuilt again.
அங்கே ஈராக் திரும்பவுமாக கட்டப்படும் என்று நான்
சொன்னேன். All this is showing that our coming of the Lord is very very near.
இவை எல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது.
But are you prepared?
நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
When he is going to come in glory,
அவர் மகிமையிலே வெளிப்படும் போது
his feet will touch on the mount olive.
அவர் ஒலிவு மலையில் மேல் அவருடைய பாதம் படும்.
He said as I am ascending into heaven same way he is going to come again.
நான் வானத்திற்கு ஏறி போனதை போல அதே வண்ணமாய் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
His feet will touch on the mount of olive.
அவருடைய பாதங்கள் ஒலிவு மலையின் மேல் படும் போது
it will divide into two.
அது இரண்டாய் பிளந்து போகும்.
There was a man known as George Holiday Inn.
George Holiday Inn என்கிற ஒரு மனுஷன் இருந்தார்.
He was a very rich man.
மிக ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆள்.
He has a lot of hotels, 5-star hotels in the world.
உலகத்திலே அவருக்கு நிறைய 5-star hotels இருந்தது.
That is known as Holiday Inn chains of hotel.
Holiday Inn chains, Holiday Inn அவருடைய hotels உலகத்திலே
நிறைய இடத்துல இருக்கு. So he decided like this.
அவர் இப்படி தீர்மானித்தார்.
He called his engineers.
அவர் தன்னுடைய இன்ஜினியர்ஸை கூப்பிட்டார்.
And architects.
அவருடைய architect-ஐயும் கூட.
Told them.
அவர் இடத்துல இப்படி சொன்னார்.
See, Bible says that Jesus is coming on the mount. mount of olive
ange vedam solugirathu olivum neil mel aandavar yesu christ varugirar
and when his feet is touching on the mount of olive will divide
ange olivum malayin mel avar paadam padum bodhu olivum malai pilandu pogum
so we will not allow that to happen
adinale naam adu nadakku vidakoodadhu
so because of that we will build a 5-star hotel on the mount of olive
adinale naam olivum malayin mele oru 5-star hotel kattalam
so you go and survey the land we will build a 5-star hotel on the mount of olive
nee poi and edathai survey panni paakalam and edathile kattuvom endru sonna
so the engineers went to survey the land
and engineers poi and edathellam paarthargal
the architects they examined the land
ange poi architectum kuda poi paarthargal
and finally they came with the report
kadaisile or report ai kondu vandu kodutargal
and they said like this
avargal ipdi ay sonnargal
sir we cannot make any 5-star hotel on the mount of olive
naam oluva malayin mele endha or hotel ayum katta mudiyadhu
he said what is the problem
enna prachana endru ketta
no it's a big problem is there
ange or periya prachana irukirathu
we examined the land
naanga andha nilathai aarayindu paarthom
the mount olive we examined it
andha oluva malaiye naangal aarayindu paarthom
and we understood that
oru kaaryam purindhadu
there's already a crack is there in the mount of olive
anga oliva malayin mel yerkanave oru periya pilavu irukirathu
and that because of that crack
andha pilavinale
the mount of olive can divide at any time
andha oliva malaiyanadu endha nerathilum irandai pilandhu pogalam
so we cannot prepare a 5-star hotel there
adinale naam andha edathile oru 5-star hotel katta mudiyadhu
so what a beautiful information it is
evlo arumiyana oru seidhi adu
even the mount of olive is getting ready for the lord's coming
oliva malaiyum kuda ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை
ஆயத்தப்படுத்திக்கொண்டிருக்கிறது. Already a crack is developing there.
அங்க ஏற்கனவே ஒரு விரிவு உண்டாயிருக்கிறது அங்க.
So you see the nature is preparing for the Lord's coming.
இயற்கையானது ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது.
The nations are preparing for the Lord's coming.
தேசங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறது.
And the economic condition of the world is preparing for the Lord's coming.
உலகத்தினுடைய பொருளாதார நிலைமை அவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது.
This truth is not known to your neighbor.
ஆனால் இந்த சத்தியம் உங்களுடைய அயல் வீட்டாருக்கு தெரியாது.
This truth is revealed to you through the word of God.
இங்க தேவனுடைய வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு பொறுப்பு
என்ன
எல்லா காரியத்தையும் சாதாரணமா எடுத்துக்கொண்டு
போகிறோம்
சொல்லுகிறேன் இருக்க போகிறது
and he says that surely I will come
மெய்யாகவே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்
are you prepared for that
நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்
are you doing for something for the lord
நீங்கள் ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்கிறீர்களா
it is the time for us to evangelize the whole world
இந்த சர்வலோகத்தையும் சுவிசேஷம் மயமாக்குவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது
tell to the whole world
சர்வலோகத்திலும் போய் சொல்லுங்கள்
that jesus is coming
ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று
prepare for that
அதற்காய் ஆயத்தப்படுத்துங்கள்
we ourselves will prepare for the lord
நம்மை நாமே ஆண்டவருடைய வருகைக்கு என்று நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்
honestly let us pray
நாம் உண்மையாய் இப்படி ஜெபிப்போம்
sincerely let us pray
மிக மிக கிரமமாய் இதை ஜெபிப்போம்
even so come lord jesus
ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும்
may god bless this world